நான் என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய இரண்டு குருமார்களின் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடன் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலேயே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதியரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மீகரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் உடைக்காடர் சமாதியிற் சேந்தனர் எம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனர் எம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோம். இன்றைய நாள் நல்ல நாள், சனிக்கிழமை. ஒவ்வொரு சனியும் சைவ சித்தாந்தத்தை பற்றி அலசி ஆராய்வோம் என்று சொல்லி இருக்கின்றேன். அதன்படி சில சாதகர்கள் என்னுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். அவர்கள் நான் கொடுத்த சத்சங்கங்களை முறையாக கேட்டு அதை பற்றி இன்னும் மேலும் மேலும் அறிய வேண்டும் என்று ஆர்வத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய உற்சாகம் காரணமாக மற்றவர்களுக்கும் அது பயன்பெறும் என்ற முறையில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் முடிந்தளவு சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படும் சில கருத்துக்களை கொண்டு வருவோம் என்று நினைத்துள்ளேன். யோகத்திற்கு தேவையான கருத்துக்கள். அதன்படி நாங்கள் சைவ சித்தாந்த கருத்துக்களை கடைசி 4 சனிக்கிழமைகளில் 4 பகுதிகளாக பார்த்திருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து சைவ சித்தாந்தத்தில் இன்னொரு நூல் இருக்கின்றது. அந்த நூலை மனவாசகம் கடந்தார் என்ற ஞானி எழுதியிருக்கின்றார். அந்த நூலுக்கு பேர் உண்மை விளக்கம். அதை பற்றி படிப்பதென்றால் ஒரு நாள் போதாது, ஒரு புறப்பு போதாது. எவ்வளவு காலமும் அதை படிக்கலாம். ஒவ்வொரு சொல்லை பற்றியுமே நாள் கணக்கில் இருந்து அனுபவிக்கலாம், ஆராயலாம். ஆனால் எமது நோக்கம் இங்கே அந்த நூல்களிலிருந்து கிரியா யோகத்திற்கு உங்களுடைய சாதனைக்கு சிறிது சிறிதாக எங்கு என்னுடைய அறிவு கட்டியவரை பாபாஜியின் திருவருளோடு உங்களுக்கு என்ன கிடைக்கின்றதோ ஒரு சத்சங்கத்திலே அதை கொண்டு வர இருக்கின்றேன். அதன்படி இந்த உண்மை விளக்கம் என்பது சைவ சித்தாந்தத்தில் ஒரு ஆரம்ப நூலாக கருதப்படுகின்றது. நான் சைவ சித்தாந்தத்தை இப்போது சிறிய காலமாகத்தான் பார்த்து வருகின்றேன், கேட்டு வருகின்றேன். என்றபடியால் என்னுடைய திரும்பவும் என்னுடைய அறிவு கட்டியபடி சத்குரு பாபாஜியின் அருளால் உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ யோகத்திற்கு எடுத்து வருகின்றேன். இந்த உண்மை விளக்கம் 8 கேள்விகளுடன் உண்டானது என்று அந்த உண்மை விளக்க நூல் கூறுகின்றது. அந்த 8 கேள்விகளும் 6 தத்துவம் என்று சொல்லப்படும் 36 தத்துவங்கள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சைவ சித்தாந்தத்தில் ஆன்ம தத்துவங்கள் அது முதல் பகுதியாகவும், 2 கேள்வியாக ஆணவம் ஏது என்ற ஒரு கேள்வியும், 3 மாறா வினை ஏது, வினை ஏது என்ற கேள்வியும், 4 நான் ஏது என்ற கேள்வியும், 5 நீ ஏது என்ற கேள்வியும், 6 நாதன் தடம் என்ற ஒரு கேள்வியும், 7 ஐந்து எழுத்து என்ற ஒரு கேள்வியும், 8 நான் அது ஆதல் தத்துவம் அசி என்ற ஒரு குறிப்புடனும் அந்த நூல் கொடுக்கப்படுகின்றது. அதில் சில கருத்துக்களை யோகத்துக்கு ஏற்றதை நாங்கள் இவ்வளவு நாளும் படித்த சைவ சித்தாந்தத்தின் சுருக்கத்தையும் இன்றைய நிகழ்வில் பார்ப்போம். 1 இந்த 8 கேள்வியையும் வைத்துத்தான் இந்த உண்மை விளக்கம் என்று பெரிய நூல் மனவாசகம் கடந்தாரால் எழுதப்பட்டிருக்கின்றது. இவர் மெய்கண்ட தேவருடைய மாணாக்கன். ஆனால் இந்த சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்டதன்படி இவர்கள் ஞானிகள். இவர்கள் நான்கு பெரிய ஞானிகள் பரம்பரையில் வந்த ஞானிகளால் எழுதப்பட்டிருக்கின்றது சைவ சித்தாந்தம். போக 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 சிறிது சிறிதாக அவர்களை பற்றி பார்ப்போம். இப்போது உங்களுக்கு இந்த சைவ சித்தாந்தத்துக்கே முதலானவர் மெய்கண்ட தேவர் என்றொரு ஞானி. அவருடைய மாணாக்கன் இந்த மணவாசக கடந்தார் என்பவர். ஸோ இந்த ரெண்டு பேரையும் சைவ சித்தாந்தத்தில் என்ன மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கின்றதென்றால், மெய்கண்ட தேவர் ஒரு ஞான நிலையில் இருப்பவராகவும் அடைந்தவராகவும், மணவாசகம் கடந்தார் ஒரு யோக நிலையில் இருப்பவராகவும் இருந்தவராகவும் வைத்து இந்த நூல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த மாணாக்கரான மணவாசகம் கடந்தார் மெய்கண்ட தேவரை பற்றி என்ன சொல்கின்றார் என்றால், தனக்கு போதித்த சைவ சித்தாந்தத்தை அவர் தனக்கு பொய் காட்டி பொய் அகற்றினார் என்று சொல்லப்படுகின்றது. இது எங்களுடைய சாதனைக்கு முக்கியமானது. இது சாதனையில் இருப்பவர்களுக்குத்தான் இது விளங்குமே தவிர உலகியலில் இருப்பவர்களுக்கு பல பல புரியாது. இருப்பினும் உங்களுடைய அறிவுக்கு அது எட்டினால் நீங்கள் சாதனைக்குள் மேலும் மேலும் கிரியா சாதனைக்குள் வருவீர்கள் என்றபடியால் அதன் விளக்கத்தை அது சொல்லப்பட்டதை சொல்லுகின்றேன். பொய் காட்டி என்று சொல்லப்படுவது சாதனை செய்பவர்களுக்கு. இந்த உலகத்திலேயே எல்லாமே பொய், ஆக உண்மையானது உங்களுடைய கடவுள் பதி பசு பாசம். அதாவது பசியும் பதியும் பாசமும் கடவுளும் ஆன்மாவும் தான் உண்மையானது, மற்றது எல்லாம் பொய்யானது. அந்த பொய் நாங்கள் சைவ சித்தாந்த கோட்பாட்டில் படித்தபடி மாயையாலும் கண்ம மலத்தாலும் மாயையால் உருவாக்கப்பட்டது. ஆகவே அந்த பொய்களை தன்னுடைய குரு அவருடைய சைவ சித்தாந்த நூல்கள் மூலம் தனக்கு சொல்லித்தந்ததாகவும், அந்த பொய்களை காட்டி அடுத்தது சொல்லுகின்றார் பொய் அகற்றி என்று. அதாவது இந்த மாயா உலகத்தில் அல்லது இந்த பொய்களாக உலகத்தில் இருப்ப எல்லாவற்றையும் தன்னுடைய உணர்வு நிலையிலிருந்து அகற்றுவதற்கு அவருடைய ஞான உபதேசம் தனக்கு கிடைத்ததென்று விளங்கப்படுத்துகின்றார். அதான் உண்மை. அது அது இந்த சைவ சித்தாந்த நூல்களும் உண்மை விளக்கங்களும் அந்த முறைப்படி எழுதப்பட்டிருக்கின்றன. ஆகவே எங்களுக்கு என்ன தேவை இந்த கிரியா யோகா சாதகர்களுக்கு என்று பார்க்கும்போது, இந்த உலகத்தில் நாங்கள் இருப்பது வாழ்வது எங்கள் நாங்கள் யார் என்று நாங்கள் அறியாமல் வாழ்வது எல்லாவற்றிற்கும், எங்களை நோக்கி நாங்கள் கேள்விகளை கேட்டுக்கொண்டு போகும்போது நாங்கள் யார், உயிர், எங்களுடைய உயிர் எங்கிருந்து வந்தது, ஏன் இங்கே வந்தோம், என்ன செய்கின்றோம் என்று ஆத்ம விசாரம் செய்து கொண்டு போகும்போது, இப்படியான ஞானியர்களின் நூல்கள் எங்களுக்கு அடிக்கருத்துக்களை தந்து அந்த கேள்விகளுக்குரிய பதில்களை நூல் அளவில் தருகின்றது. அதை எங்களுடைய சாதனை மூலம் எங்களுடைய மன அளவிற்கு கொண்டு வந்து, உடல் அளவிற்கு கொண்டு வந்து, செயல் அளவிற்கு கொண்டு வந்து, எங்களுடைய சாதனையை நாங்கள் கூட்டிக் கொண்டு போவதற்கு இந்த அடிப்படை கருத்தான சைவ சித்தாந்தம் நிச்சயமாக உதவுகின்றது, உதவும். அதற்குரிய காரணம் எங்களுடைய கிரியா யோகம், சத்குரு பாபாஜியின் கிரியா யோகம் முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்துக்களான அடிப்படை கருத்துக்களுடன் உருவாக்கிய யோகம் என்று எங்களுடைய குருமார்கள், முக்கியமாக யோகி ராமையா அவர்கள், அதை விளக்கமாகவும் ஆணித்தரமாகவும் எங்களுடைய சாதகர்களுக்கு தந்திருக்கின்றார். ஆகவே அந்த முறைப்படி இந்த உண்மை விளக்கத்தில் சொல்லும் சிறிய விடயங்களை இன்று ஆராய்வோம். ஸோ முதலாவதாக இந்த உண்மை பொய் என்றதை வைத்தே ஆராய்ந்து விடுவோம். பொய் காட்டி பொய் அகற்றி. இந்த உண்மை பொய் ரெண்டு வகைப்படும். பல விடயங்களே ரெண்டு வகைப்படும். உண்மை பொய்யும் ரெண்டு வகைப்படும். ஒரு விடயம் ஆன்மீகத்தில் வருவது, மற்றைய விடயம் உலகியலில் வருவது. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் தான் நாங்கள் பல இடங்களில் சிக்குண்டு தவிக்கின்றோம். இந்த உண்மை பொய்யுக்குரிய விளக்கத்தை ஒரு சிறிய உபமானத்துடன் பார்த்திருவோம். அதாவது உலகியலில் உண்மை பொய் என்றால் இப்போது நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், சூரியன் மேற்கில் உதிக்கின்றது. நீங்கள் எனக்கு திருப்பி சொல்லுகின்றீர்கள், நீங்கள் போய் சொல்லுகின்றீர்கள். ஏனென்றால் சூரியன் கிழக்கில் தான் உதிக்கும். புது உலகியல் அளவில் உண்மை பொய், இதே மாதிரி பல உதாரணங்களை நீங்கள் எடுக்கலாம். என்ற உலகியல் அளவில் உண்மையாக நடக்கின்றது என்னவோ அதை நாங்கள் உண்மைக்கு புறம்பாக பேசும்போது அது பொய்யாக மாறுகின்றது. ஆனால் ஆன்மீக அளவில், யோகத்தின் அளவில் உண்மை பொய் என்பது ஒரே ஒரு வர விளக்கணம்தான். உண்மை என்பது அழியாத பொருள், எல்லாம் உண்மை. பொய் என்பது அழியும் பொருட்கள். இந்த வகையில் எடுப்பீர்களாக இருந்தால் அழியாத பொருட்கள் இந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு, அது கடவுள், ஆன்மா, அதாவது உயிர். இந்த ரெண்டும் தான் அழிவற்றது. மற்றது எல்லா பொருட்களும் அழியக்கூடியது என்பது ஆன்மீகத்துக்கு நீங்கள் வந்து சாதனை செய்யும் போதுதான் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அந்த விஷயம் தெரியாமல் நாங்கள் இந்த உலகத்தில் ஓடித்திரிகின்றோம். எல்லாவற்றையும் எங்களுடையதென்று சொல்லிக்கொண்டு திரிகின்றோம். எல்லாவற்றையும் எங்களுக்காக சேர்க்கின்றோம். தேவையான உண்மை பொருள் ரெண்டையும் கைவிட்டு விடுகின்றோம். அது கடவுளும் எங்களுடைய உயிரும் ஆன்மாவோ. ஆகவே நீங்கள் இந்த யோகத்திற்கு வந்து, இந்த யோக சாதனைக்கு வந்து, இந்த சாதனைகளை செய்யும் போதுதான் உங்களுக்கு இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் கொஞ்சம் கொஞ்சமாக புலப்படும். அல்லது இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கும் பொருட்கள் எல்லாம் எங்களுடையது, நாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து வேண்டுகின்றோம், எங்களுடைய பெயரில் பதிவு செய்கின்றோம், எங்களுடைய பெயரில் வைத்திருக்கின்றோம். இந்த உணர்வை ரெண்டு விதமாக நீங்கள் உணரலாம். ஒன்று, கடைசி நிலையில் நாங்கள் இறப்பை நோக்கி போய்கொண்டிருக்கும் போது, அந்த நிலையில் நீங்கள் இறப்பை நோக்கி போகின்றீர்கள் என்று தெரிந்துவிட்டால் அந்த நிலையில் இந்த பக்குவம் உங்களுக்கு கிடைக்கின்றது. ஆனால் அது மிகவும் காலம் கடந்து கிடைக்கும் பக்குவமாகும். ஏனென்றால் ஓரிரு நாட்களில் நீங்கள் இறந்து விடுவீர்கள். அதுவும் இறக்கப் போவது தெரிந்தால் மாத்திரம். தெரியாமலே சடனாக இறந்தீர்கள் என்றால் அந்த பக்குவமும் கிடையாது. அந்த ஓரிரு நாட்கள், 48 மணித்தியாலங்கள் கூட உங்களுக்கு கிடைக்காது அந்த சிந்தனைக்குள் போவதற்கு. ஆகவே சாதகர்களே, உங்களுக்கு பாபாஜியின் கிரியா யோகம் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் முற்பிறப்பில் செய்த நன்மைகளால் இந்த பிறப்பில் உங்களுக்கு யோகம் கிடைத்திருக்கின்றது. யோக சாதனைக்குள் இருப்பவர்களுக்கு அதை நன்றாக பயன்படுத்த பழகி கொள்ளுங்கள். அல்லது சிறிதாக ஆவது பயன்படுத்த பழகி கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த ஒன்று மட்டும்தான் உங்களுடன் சேர்ந்து அடுத்தடுத்த பிறப்புகளுக்கு வரப்போவது. அது இந்த ஒன்று மட்டும்தான் உங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்கு தேவையானது. ஆகவே இந்த உலகத்தில் உண்மையான விஷயம் என்பது அழியாத விஷயம். ஆகவே உங்களுடைய உயிரோ கடவுளோ இந்த உலகத்தில் அழியாத பொருட்கள். இந்த ரெண்டு பொருட்களை விட மற்றதெல்லாம் உங்களுடைய உடல், உடைமைகள், சுற்றம், உற்றார், நண்பர்கள், மக்கள் எல்லோரும் அழியக்கூடியவர்கள். ஆகவே உங்களுடைய சாதனையை, உங்களுடைய கிரியா யோகத்தை ஒரு சிறிய அளவாவது இந்த பிறப்பில் முடிந்தளவு செய்ய பாருங்கள். இது நான் திணிக்கவில்லை, உண்மையை கூறுகின்றேன். அதை நீங்கள் செய்து வருவீர்களாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக இந்த புறப்படுத்ததற்கு ஒரு அர்த்தம் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். இனி நாங்கள் கடைசி 4 வகுப்புகளில் படித்த சமரி ஒரு தொகுப்பை பார்ப்போம். 2 நண்பர்கள் அதை மீண்டும் ஒரு முறை தொகுக்கலாமோ என்று வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தார்கள். அவர்களுக்காக, மற்றவர்களுடைய நன்மைக்காகவும் நாங்கள் இந்த சைவ சித்தாந்த உட்கருத்துக்களை எங்களுடைய கிரியா யோகா சாதனைகள் பார்க்கும்போது எங்களுடைய ஆன்மா இந்த பதி, பசு, பாசம் என்ற முப்பொருள் உண்மை என்று சொல்லுவோம். இந்த முப்பொருள் உண்மையின்படி இந்த பதியும் பசு, பதியாகிய கடவுளும் பசு ஆகிய ஆன்மாவும் பாசமாகிய ஆணவ மலங்கள், மும்மலங்கள், ஆணவம் கண்மம் மாயைக்கு சிக்கப்பட்டிருக்கின்றோம். இதில் உண்மை என்னவென்றால் இந்த உயிர்கள் அனாதியாக ஆணவ மலத்துடன் கட்டப்பட்டிருக்கின்றது என்று பார்த்தோம். இந்த ஆணவ மலத்தை இருட்டு மலம் என்று சொல்லுவோம், இருள் என்று சொல்லுவோம். இந்த இருளுக்குள் நாங்கள் கட்டப்பட்டிருக்கின்றோம். இந்த இருளில் இருந்து வெளியால் வந்தால்தான் நாங்கள் ஆன்ம ஈடேற்றம் கடவுளை நோக்கி போகலாம், அல்லது இந்த இருளிலேயே புறப்படுத்து 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 ஈடேற்றம் இல்லாமலே இன்ப துன்பங்களுக்கு அல்லப்பட்டு கொண்டு திரிந்து கொண்டே இருக்கும் எங்களுடைய உயிர் என்பதுதான் நியதி. ஆகவே கடவுள் என்ன செய்கின்றார் என்றால், இந்த இருட்டு கட்டுக்கள் இருந்து உங்களை விடுவிப்பதற்காக நீங்கள் இந்த இவ்வளவு காலம் எடுத்த வினைகளை கடவுள் நிர்வகித்து, அந்த வினைகளை உங்களுடைய ஒவ்வொரு பிறப்பிலும் ஒவ்வொரு தொகுப்பாக உங்களுக்கு உங்களுடைய பிறப்புடன் இணைத்துவிட்டு, அந்த வினைகளை நீங்கள் உங்களை அனுபவிக்க விட்டு, அந்த வினைகளை அனுபவிப்பதற்கு மாயா மலத்தில் இருந்து தனு கரண புவன போகம் என்று சொல்லப்படும் உங்களுடைய உடலில் இருக்கும் கருவிகள், உலகத்திற்கு தேவையான எல்லா பொருட்களையும் அவர் படைத்து உங்களை அந்த உலகத்தில் வாழவிட்டு, அந்த படைப்புகள் மூலம் நீங்கள் இந்த ஆணவ பிடியிலிருந்து மெதுவாக 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 தன்னை நோக்கி வருவதற்கு அவர் வழிவகுத்து விட்டு நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்று பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த முறையில் அவர் உங்களுடைய வினைகளையும் அந்த உடலுக்கு கொடுத்து, அந்த எந்த உடலில் நீங்கள் வருகின்றீர்களோ அந்த உடலுக்கு வினைகள் கொடுக்கப்படுகின்றது. அது வினை அவராக கொடுக்கவில்லை, நீங்கள் பழைய பிறப்புகளில் செய்த வினையிலே மொத்த வினையில் ஒரு பகுதி வினையை எடுத்து தருகின்றார். அதை நீங்கள் அனுபவிக்கின்றீர்கள். இந்த பிறப்பில் கூட நீங்கள் சில வினைகளை செய்கின்றீர்கள், நல்வினை தீவினை, அதையும் எடுத்துக்கொண்டு அடுத்த பிறப்பிற்கு போகின்றீர்கள். மொத்தமாக பழைய பிறப்பில் இருந்த வினைகளுடன் சேர்ந்து திரும்ப இன்னொரு பிறப்பை எடுத்து வினைகளை அனுபவிக்கின்றீர்கள். இந்த வினைகளை அனுபவிப்பதற்கு செயல்படுத்துவதற்குத்தான் இந்த மாயா சக்தியை பாவித்து, மாயா மலத்தை பாவித்து, தனுகரண புவன போவங்களை உருவாக்கி உங்களை இந்த உலகத்தில் நடமாட விட்டிருக்கின்றார். ஆனால் இந்த விடயங்கள் பலருக்கு தெரியாது. இப்படியான யோகத்திற்கு வரும்போது யோக அடிப்படை கருத்துக்களை தரும் சைவ சித்தாந்தத்துக்கு உற்று நோக்கும் போதுதான் இந்த அற்புதமான உண்மைகள் எல்லோருக்கும் தெரிய வரும். அதை தெரிவதற்கு கூட நீங்கள் கொடுத்து வைத்ததாக இருக்க வேண்டும். கொடுத்து வைத்தது என்று சொல்வது உங்களுடைய பணப்பலமோ ஆட்பலமோ உங்களுடைய கௌரவமோ இல்லை. கொடுத்து வைத்தது என்று சொல்வது உங்களுடைய ஆன்மீக பலம். பழைய பிறப்புகளிலிருந்து இந்த பிறப்புக்கு நீங்கள் எண்ணத்தை கொண்டு வந்தீர்களோ அது மூலமாகத்தான் நீங்கள் இந்த யோகத்துக்கு ஈடுபடலாமே தவிர, நீங்கள் என்ன மாதிரி நினைத்தாலும் இந்த யோகத்திற்குள் வர முடியாது. அதை நீங்கள் உங்களுடைய உற்றார் நண்பர்கள் மூலம் இப்போது கண்ணூடாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களையே நீங்கள் கேள்வி கேளுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் கிட்டத்தட்ட சுற்றார் உற்றத்தார் எல்லாம் சேர்த்து ஒரு 100 பேர் இருக்கின்றீர்கள் என்று வையுங்கள். இந்த 100 பேரில் எத்தனை பேர் இந்த யோகத்திற்குள் இப்போது ஈடுபடுகின்றீர்கள் என்று பாருங்கள். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5 பேர் 10 பேர் ஈடுபட்டிருந்தீர்கள். இல்லை, மிச்ச 90 பேரும் அதை பற்றி தெரியாது. தெரிந்தாலும் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. விருப்பமாக நீங்கள் சொன்னாலும் அதை அவர் ஏற்கும் மனப்பக்குவத்தில் இருக்க மாட்டார்கள். அது அவர்களுடைய தவறு இல்லை. அவர்கள் இந்த பிறப்புக்கு வரும்போது ஆன்மீக தன்மையை அந்தளவு தூரத்துக்கு கொண்டு வராதபடியால் அவர்களுக்கு இன்னும் பல பிறப்புகளின் பிறகுதான் அந்த யோகமே அவர்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் உண்மை. அதை இட்டு நீங்கள் மனவருத்தப்படவும் கூடாது. மற்றவர்களிடம் சென்று இப்படியான ஒரு நல்ல விடயம் இருக்கின்றது, நாங்கள் செய்கின்றோம், நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லுவது தவறில்லை. ஆனால் அதற்குரிய பலன் கிடைக்காவிட்டால் நீங்கள் துக்கப்படக்கூடாது. ஏனென்றால் அவர்களுடன் நீங்கள் அன்பாக இருக்கணும், நன்றாக வாழணும், உங்களுடைய வினைகளை குறைக்க வேண்டும். ரைட், கிடைத்தால் அவர்களுக்கு இந்த யோகத்தை பற்றி சிறிய அளவு சொல்லலாம். அவர்களுக்கு ஆர்வம் இல்லை என்றால் விட்டுவிட வேண்டும். அது அவர்களுடைய கர்மா. ஆகவே இந்த கிரியா யோகம் உங்களுக்கு கிடைத்தவர்கள் பலர் இன்னும் அதில் பயிற்சி தொடங்காமலும் இருப்பீர்கள். தொடங்கினாலும் அவ்வளவு ஆர்வம் காட்ட மாட்டீர்கள். அது கூட உங்களுடைய பலனை பொறுத்தது. இருப்பினும் இப்படியான நற்சிந்தனைகளை சத்சங்களிலிருந்து நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு சிறியளவு சந்தர்ப்பம் உண்டு இதை பற்றி யோசித்து பார்ப்பதற்கு. அவ்வளவுதான். ஆகவே நாங்கள் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கோட்பாடுகளுடன் போகும்போது இந்த சைவ சித்தாந்த கோட்பாட்டை எங்களுடைய கிரியா யோகத்தில் வைத்து பார்க்கும்போது அடுத்த முக்கியமான விடயம் ஒன்றை பார்க்க வேண்டும். போன சத்சங்கத்திலும் பேசியிருந்தோம். எங்களுடைய சைவ சித்தாந்தத்தில் நீங்கள் ஆன்ம தத்துவமாகிய எங்களுடைய உயிர்களுக்குரிய தத்துவங்கள் மாயா மலத்திலிருந்து தரப்பட்டது 36 தத்துவங்கள். அதில் ஆன்ம தத்துவங்கள் 24. அந்த ஆன்ம தத்துவங்கள் 24 பற்றி 24 தத்துவங்களை பற்றி பார்த்திருக்கின்றோம். இந்த தத்துவங்களில் எங்களுடைய இந்த 24 தத்துவங்களும் என்னவென்றால், எங்களுடைய ஞானேந்திரியங்களாகிய எங்களுடைய புலன்கள், 5 முக்கிய புலன்கள், கண், காது, மூக்கு, வாய், சாரி, நாக்கு, உடல், இந்த 5 ஞானேந்திரியங்களாகிய உறுப்புகளும், இதை நாங்கள் அறிகருவிகள் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்கின்றோம். அதாவது ஏதாவது ஒரு விடயத்தை அறிய பயன்படுத்தும் கருவிகள் எங்களுடைய உடலில் கடவுள் பூட்டியிருக்கின்றார். அதைவிட செயற்கருவிகளாக கண்மேந்திரியங்களாக 5 கருவிகளை பூட்டியிருக்கின்றார். அது வாய், கால், கை, எருவாய், கருவாய். இது 5 கருவிகள், 5 5 10. இதன் பின் இந்த ஞானேந்திரிய கருவிகளின் செயல்பாடாக தன் மாத்திரைகள் என்று சொல்லி, இந்த கண்ணால் பார்ப்பதும், காதால் கேட்பதும், நாக்கால் சுவைப்பதும், மூக்கால் நுகர்வதும், உடலால் உணர்வதுமாக இந்த 5 உணர்வுகளையும் தன் மாத்திரைகள் என்ற பெயரில் சைவ சித்தாந்தம் வகுத்திருக்கின்றது. அது 5 தொழில்கள். அதைத் தொடர்ந்து மிகவும் முக்கியமான மற்ற 5 பஞ்சபூதங்கள், அதாவது நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். ஓ, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 சேர்ந்தால் 20 பொறிகள், 20 தத்துவங்கள். அதைவிட இன்னும் 4 தத்துவங்கள் உட்கருவிகளாக உடலில் அமைந்திருக்கும், அகங்காரம், சித்தம், மனம், புத்தி. இந்த 4 தத்துவங்கள், 4 விஷயங்களும் அகங்காரங்களாக, சாரி, உட்கருவிகளாக பொருத்தப்பட்டிருக்கின்றது எங்களுடைய உடலில். இந்த 24 தத்துவங்களையும் வைத்துத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய உடலில். இந்த தத்துவங்களின் மகிமைகளை பற்றி, இந்த தத்துவங்கள் என்னத்துக்கு பாவிக்கப்படுகின்றது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் இந்த தத்துவங்களை எப்படி பாவிக்க வேண்டும், இந்த தத்துவங்களை பாவித்து நாங்கள் எப்படி யோக சாதனையை செய்ய வேண்டும், இந்த தத்துவங்களின் மாயப்பிடியில் நாங்கள் சிக்கக்கூடாது என்பதை நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். போக போக இன்னும் பார்ப்போம். ஆனால் நீங்கள் இதில் முக்கியமாக உணர வேண்டியது 2 விஷயம் ஆன்ம தத்துவங்களில். ஒன்று, உங்களுடைய இந்திரியங்களாக தரப்பட்டிருக்கும், அல்லது கருவிகளாக தரப்பட்டிருக்கும் அறிகருவி, செயற்கருவி, செயல்முறைகள், இந்த 3 பஞ்சபூதங்களுடன் நேரடி தொடர்பில் இருக்கின்றது. இந்த பஞ்சபூதங்கள் என்பது எங்களுடைய உடற்சேர்க்கை. எங்களுடைய உடல் கடவுள் அமைத்தது இந்த பஞ்சபூதங்களை வைத்தே. அதேபோல் இந்த உலகம் இருப்பதும் பஞ்சபூதங்களிலேயே. ஆகவே நீங்கள் எங்கு எடுத்து பார்த்தாலும் இந்த அண்டத்துக்கும் பிண்டத்திற்கும் எங்களுடைய உடலுக்கும் எங்களுடைய உலகத்திற்கு, அதாவது கடவுளுக்கும் சம்பந்தமான விடயங்கள் என்னவென்றால் இயற்கைக்கு பஞ்சபூதங்கள். ஸோ இந்த 24 கருவிகளில் பஞ்சபூதங்கள்லாம் 2 பக்கமும் இயங்கிக் கொண்டிருக்கும் விடயம். இந்த பஞ்சபூதங்களை இயக்குவதற்குத்தான் எங்களுடைய முதல் முதல் கடவுளான சிவன் அவருடைய நடனத்தை செய்கின்றார். அந்த நடனம் மூலம்தான் இந்த உலகம் இயங்குகின்றது. ஆகவே இந்த பஞ்சபூதங்கள் எங்களுடைய பொறிகள் எல்லாவற்றிலும் கலந்திருப்பதால், நாங்கள் பொறிகளால் செய்யும் ஒவ்வொரு தீவினையும், ஒவ்வொரு கெட்ட செயல்களும் நாங்கள் எங்களை அறியாமலே பஞ்சபூதத்திற்கு விளைவை கொண்டு போகின்றோம். அதாவது பஞ்சபூதமான இயற்கையில் இருக்கும் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களை எங்களை அறியாமலே நாங்கள் எங்களுக்கு வினை செய்வது மாத்திரமல்ல, இந்த பஞ்சபூதங்களை சீற்றமடைய செய்கின்றோம் என்பதை மக்கள் அறிவதில்லை. அப்படி ஒவ்வொரு மனிதர்களும் அறியாமல் 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 தாங்கள் தங்களுக்குத்தானே செய்கின்றோம், அது தங்களுடைய இருந்து விடுகின்றது என்பதை கூட சரியா அறியாமல், இப்படியான உலகிற்கு ஏற்ற முறையில் வாழாது தங்களுடைய மாயையில் வாழ்ந்து கொண்டிருப்பதால் இந்த இயற்கைகள் சீற்றமடைகின்றது, தொகுப்பாக சீற்றமடைகின்றது. அந்த சீற்றத்தால் தான் இந்த உலகத்தை, உலகத்தில் இருக்கும் இந்த அஞ்சு பஞ்சபூதங்களாலும் எங்களுக்குரிய, எங்களுக்கு இந்த உலகத்தில் மக்களுக்குரிய அழிவுகள் வருகின்றது பெரும் 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 விதத்தில். அது இப்போது போகும்போது கூடிக்கொண்டே போகின்றது. நிலத்தால் வரும் பூகம்பமாக இருக்கலாம், நீரால் வரும் சுனாமியாக இருக்கலாம், நெருப்பால் வரும் எரிமலையாக இருக்கலாம், காற்றால் வரும் புயலாக இருக்கலாம், இறுதியாக ஆகாயத்திலிருந்தும் அந்த தாக்குதல்கள் மெதுவாக தொடங்கிவிட்டது. பெரிய பெரிய கற்கள் எல்லாம் ரஷ்யாவுக்கு கிட்ட இருக்கும் ஒரு இடத்தில் வந்து விழுந்ததாக தகவல் 2 வருடங்களுக்கு முதல். நினைத்து பாருங்கள், ஆகாயமும் சீற்றம் கொண்டு விட்டதென்றால் மேலும் 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 மேலே இருந்து கீழே விழுந்தே இந்த உலகமே முடிந்துவிடும். அதை நோக்கித்தான் நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம். அப்படியான குறுகிய கலியுகத்தில் நாங்கள் வாழும்போது எங்களுடைய சாதனையாளர்கள், கிரியா சாதனையை பயின்றவர்கள், அந்த சாதனையை நீங்கள் உங்களுடைய உடலுக்கு செய்யும் போது, அந்த பயிற்சியை நீங்கள் உடலுக்கு செய்யும் போது, உங்களை தெரியாமலே நீங்கள் இந்த ஐம்பூதங்களையும் வணங்குகின்றீர்கள், மதிக்கின்றீர்கள். அந்த ஐம்பூதங்களையும் சந்தோஷப்படுத்தும் முறையாக உங்களுடைய சாதனை அமைந்திருக்கின்றது, உங்களுடைய தேக பயிற்சியும் அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் இந்த கிரியா யோகமானது 5 உடலுக்குரிய யோகம். கிரியா பாபாஜி அதை முறையான வழியில் சைவ சித்தாந்தத்தை அடிப்படையாக வைத்து வகுத்து கொடுத்திருக்கின்றார் யோகி ராமையா மூலம். ஆகவே இந்த யோகம் என்பது சொல்ல முடியாத தித்திப்பான யோகம். மணிவாசகரின் திருவாசகம் எப்படி தித்திக்கின்றதோ அதேபோல் யோக முறையில் கிரியா யோகம் தித்திக்கின்றது. ஆகவே தவற விட்டு விடாதீர்கள், எல்லாம் உங்கள் கையில் இருக்கின்றது. நீங்கள் இந்த பயிற்சியை செய்யும் போது இயற்கையால் ஏற்படும் அழிவுகள் உங்கள் ஒருவருக்குமே வராது என்பது என்னுடைய மனக்கருத்து. அதை நான் உறுதியாக நம்புகின்றேன், அதன்படி செயல்படுகின்றேன். இப்போது இருக்கும் கொரோனாவால் கூட நீங்கள் பாதிப்படையாமல் வாழலாம். உங்களுடைய யோகா பயிற்சிகளை நீங்கள் முறையாக செய்து, பிராணாயாமங்களை முறையாக செய்து, உங்களுடைய சுவாசங்களை முறையாக வைத்து, உடலை முறையாக வைத்திருப்பீர்களாக இருந்தால் உதய மாதிரி கொரோனா இல்லை. எந்த வைரஸு கிருமி வந்தாலும், இந்த உலகமே அழிந்தாலும் கிரியா சாதகர்களுக்கு அழிவில்லை என்பது என்னுடைய ஒரு திடமான நம்பிக்கை. ஆகவே உங்களுக்கு கிடைத்த கிரியா யோகத்தை பயன்படுத்துங்கள். சிறிய நேரமாவது உங்களுடைய சாதனையை செய்யுங்கள், மேல் நோக்கி வாருங்கள் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து வினா விடைகளுக்கு உங்களை பாபாஜியின் அருளுடன் விடை காணுவதற்கு கூட்டி செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா.